இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக மனம் திரும்புதல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். மத்தேயு 5:21-26
கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவர் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடமே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் காணிக்கை செலுத்த வந்து உன்னேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே நானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுக்கு ஒப்பாவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி எதிராளி உன்னை நியாயாதிபடத்தில் ஒப்புக்கொள்ளாமலும் நியாயாதிபதி உன்னை செயல்படத்தில் ஒப்புக்கொள்ளாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு பலி வைக்கும் போதே சீக்கிரமாக அவருடனே நல் மனம் பொருந்து பொருந்தாவிட்டால் ஒரு காசும் குறைநீங்கி கொடுத்து தீர்ப்பு மட்டும் அப்படித்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்.
ஆ, போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது கொலை ஏற்பாட்டுக்கு மோசேக்கு கொடுத்த ஒரு காரியத்தை எடுத்து அது புதிய ஏற்பாட்டில் எப்படி அது நிறைவேறுகிறது, அது பழைய ஏற்பாட்டில் இருந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அது பூர்ணமான அது பிரமாணமாக கொடுக்கிறார். நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை அழிக்கவல்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் அப்படி. நியாயப்பிரமாணம் பல இடங்களிலே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி நிறைவேற்றப்பட்ட காரியங்களில் மத்தேயு 5:6-7 அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாய் என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஜனங்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பூர்வத்தாருக்கு மோசே மூலம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வத்தாரிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கல்ல அல்லது மோசையின் மூலம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கல்ல, அது மோசை உங்களுக்கு சொல்லலை, நான் தான் உங்களுக்கு சொன்னேன். நான் மோசையின் மூலம் அந்த பிரமாணங்களை உங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தேன். இப்போ நான் நேரடியாக வந்திருக்கிறேன். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதனுடைய பூரணமான பிரமாணம் என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு மோசேக்கு கொடுத்த ஆள் தான் இன்னைக்கு பூமியில் நேரடியாக வந்திருக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இங்கே எல்லாமே கொலை செய்கிறது அடுத்தவனை தான் கொலை செய்வான். அப்போது அடுத்தவனை கொலை செஞ்சால் என்னென்ன மாதிரி பிரமாணம் சொல்கிறாரு. அந்த பிரமாணத்தை எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் தனக்குத்தானே கொலை செய்கிற காரியத்தை அது சொல்கிறாரு. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்கிறத பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கொலை செய்யும்போது அவனுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன தண்டனை வருங்கிறது அன்னைக்கு சொல்லியிருந்தால் புரிஞ்சிருக்காது. ஆனால் அன்னைக்கு கொலை செஞ்சிட்டான். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு சகோதரனை கொலை செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தில் என்னென்ன நடக்கும், அவனுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் வரும்போது விளக்கி ரொம்ப விவரமாக சொல்கிறாரு. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரன் சொல்லும்போது கூட இருக்கிற சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னா காரணம் இல்லாமல் கோபப்படக்கூடாது, ஏதாவது கோபப்படுறதுக்கு காரணம் இருக்கணும். அப்படி காரணம் இல்லாமல் கோபப்பட்டால் அவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான். அதுபோல தன்னுடைய ஆத்ம சிநேகிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய என்னுடைய கை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னுடைய ஆத்மா ஆவி ஆத்மா வாசம் பண்ணுகிற சரீரத்தினுடைய கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதுன்னா எனக்கு அறிவே இல்லைங்க, எனக்கு எனக்கு ஒன்றும் புரியாது, என்ன சொன்னாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனுஷன் அவனவனவே கோபப்படுத்திக்கிறது அல்லது இது குற்றம் சொல்லிக்கிறது, அப்படி நியாயம் இல்லாமல் அவனை வந்து தன்னையே தன்னை வெறுக்கிறது, அப்படி வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா எனக்கு என்ன அறிவே இல்லையே, எத்தனை சொன்னாலும் அறிவாக எனக்கு வரமாட்டேங்குது, நான் வெறும் மரமண்டையாக இருக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே நாமளே காரணம் இல்லாமல் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறோம். படிக்க வேண்டிய நேரத்தில் படித்தா ஞாபகம் வரும், ஆனால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இந்த மரமண்டைக்கு எத்தனை சொன்னாலும் உரைக்காது அப்படின்னு நம்மளே நம்மளுக்கு நாம சொல்லிக்கிறோம். அப்படி நம்ம வந்து நம்முடைய சரீரத்தையோ ஆவி ஆத்மாவையோ காரணம் இல்லாமல் அது கூட விரோதம் வச்சுக்கக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அப்புறம் தன் சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு எதுவாக இருப்பான் அப்படின்னா நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த வேலைக்கும் நான் லாய்க்கு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்மளே நாமே சொல்லக்கூடாது. நம்மளுக்கு அறிவு இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னுடைய சகோதரன் சொன்னால் ஆவி ஆத்மா அதான் நெருங்கிய சகோதரன், இதை விட நெருங்கின சகோதரன் வேறு யாரும் இருக்க மாட்டான். அப்புறம்தான் நம்ம ஆவி ஆத்மாவை நேசிப்போம், அல்லது நம்ம சரீரத்தை அதிகமாக நேசிப்போம். சரீரம் அண்ணன், ஆவி ஆத்மா தம்பி. ஆனால் சரீரம் தான் முதல் உருவாகுது, 6 மாதம் கழித்து தான் ஆவி ஆத்மா வருது. ஆனால் தம்பிக்கு வந்து ரொம்ப அறிவு ஜாஸ்தி, அண்ணனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அதனால் தம்பி தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது கேட்கணும், என்னடா நீ என்ன சொல்லித்தர, நீ என்னை விட வயசு கம்மி தானே, நான் தான் மூத்தவன், நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொன்னால். ஆனால் தம்பிக்கு தான் அறிவு ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி, அறிவு கம்மி, சரீரத்துக்கு அறிவு கம்மி. அதனால் ஆவி ஆத்மா சொல்லும்போது கேட்கணும். அப்போது தன் சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு எதுவாக இருப்பான். ஏன்னா ஆண்டவர் ஆவி ஆத்மாவை உருவாக்கும் போது நல்ல ஞானத்தோடையும் அறிவோடையும் புத்தியோடையும் இருக்கும்படியாக தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உருவாக்குறாரு. அப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் பூமிக்கு வரும் பொழுது ஞானத்தோடையும் அறிவோடும் தான் வருது, ஏன்னா தேவனுடைய ரூபமும் சாயலும் அதில் இருக்குது. இப்போ மிருகத்துக்கெல்லாம் வந்து ஆவி ஆத்மா பல்லவத்திலேருந்து வராது, அது பூமியிலேருந்து உருவாகுது, பூமியிலேயே மடிஞ்சு போயிடுது. ஆனால் நம்ம சரீரம் பூமியிலேருந்து உருவாகுது, ஆவி ஆத்மா பரலோகத்திலேருந்து வருது. அதனால் பரலோகத்திலேருந்து வந்த ஆவி ஆத்மாவை உன்னுடைய சகோதரனை நீ நியாயம் இல்லாமல் கோபிச்சிக்கூடாது, நீ நியாயம் இல்லாமல் ஒன்றுத்துக்கு உதவாக்கிறன் நீயே உன்னை சொல்லிக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுறது, மூடனே என்று சொல்லுகிறவன் எரிஞ்சாதத்துக்கு எதுவாக இருப்பான். மூடனேன்னா எனக்கு அறிவே இல்லை, எத்தனை படித்தாலும் எனக்கு மண்டையில் ஏறாது, அதனால தான் நான் மேல் படிப்பு படிக்கலை அப்படின்னு எந்த மனசுக்கும் சொல்லக்கூடாது. அவன் முயற்சி எடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அவன் மூளைக்கு வேலை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய அறிவை வளரும், ஆவி ஆத்மா வளரும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவை கொடுத்தவர் அறியாரோ. அப்போ அறிவு ஞானமும் புத்தியும் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும். அப்போ இன்றைக்கி வந்து பைபிளை வந்து கிறிஸ்தவ மதத்தில் கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. அது கொஞ்சம் பேர் எப்படின்னா ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், இறக்க, அன்பு, அந்த பகுதியை மட்டும்தான் தேடி 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 போய் படிக்கிறாங்க, மற்ற பகுதியெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனால் உலகத்தில் கிறிஸ்தவங்க அல்லாமல் இருக்கிறவங்க அநேகம் பேர் பைபிள் படிக்கிறாங்க. இந்துக்கள் படிக்கிறாங்க, முஸ்லீம்கள் படிக்கிறாங்க, விஞ்ஞானிகள் படிக்கிறாங்க, அப்புறம் வக்கீல் படிக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் படிக்கிறாங்க, நிறையா பேர் பைபிள் படிக்கிறாங்க. என்னன்னா அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. உலகத்தில் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எல்லாமே பைபிளை படித்தவங்க தான். 99.99% கண்டுபிடிப்புகளை பைபிளை படித்தவங்க தான் கண்டுபிடிச்சது. பைபிளில் அவ்வளோ அறிவு இருக்குது, எல்லாம் யூதர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற 500 வருஷத்துக்குள்ள இருக்கிறத பொருள் தான் நம்ம எல்லாம் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறது. எல்லா விஞ்ஞான கருவியிலுமே கண்டுபிடிச்சி உலகத்துக்கு வந்து 500 வருஷம் தான் ஆகுது சுமார். அதுக்கு முன்னால் எல்லோரும் வந்து அமெரிக்கானா அமெரிக்கா மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சாங்க. இந்தியாங்கிறத கண்டுபிடிச்சி 500 வருஷத்துக்குள்ளே தான் வருது. ஆப்பிரிக்கான ஒரு நாடு இருக்கிறதா கண்டுபிடிச்சி 500 வருஷத்துக்குள்ளே தான் வருது. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோனு அது இது எல்லாமே கரண்ட்டு காரு பஸ்ஸு பேப்பர் அது இது எல்லாமே கண்டுபிடிச்சி 500 வருஷத்துக்குள்ளே வருது. எல்லாமே தேவனுடைய வார்த்தையை படித்தவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். அதனால் நம்முடைய ஆத்மாவை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும். ஆத்மா என்ன பண்ணணும், எப்பவுமே ஆண்டவரை துதிக்கணும். ஆத்மா என்ன பண்ணணும், ஆண்டவர் கொடுக்குற காரியத்துக்கு நன்றி செலுத்தணும். அப்போ தான் நம்ம ஆவி ஆத்மா நல்லபடி நம்முடைய சரீரத்திலேருந்து வேலை செய்யும். ஆவி ஆத்மா தன்னிச்சையாக வேலை செய்யாது. அது நம்ம என்ன பண்ணுது, நம்முடைய சரீரத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுது, இருதயத்தில் கொஞ்சம் இருக்குது, மூளையில் கொஞ்சம் இருக்குது. மூளையில் இருக்கிறது ஆத்மா, இருதயத்தில் இருக்கிறது ஆவி. அப்போது வாசம் பண்ணுகிற இடம் சரீரம். அப்போ இந்த சரீரம் என்ன பண்ணுது, இந்த ஆவி ஆத்மாவே குற்றம் சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் சரீரம் படிக்கணும், எழுதணும். அப்படி இருக்கும்போது அது ஞானமுள்ளதாக இருக்கும். ஒருவனும் தன்னுடைய ஆவி ஆத்மாவை குறை சொல்லக்கூடாது. மூடனேன்னு சொல்லக்கூடாது. நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளக்கூடாது. உன்னத்துக்கு உதவாக்கரேன்னு சொல்லக்கூடாது. அப்படி தன்னுடைய ஆத்மா அறிவுள்ளதாக இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தணும். இப்படி நாம் ஞானமுள்ளவங்களாக இருக்கும்போது, இல்லை இந்த மாதிரி ஏதாவது நாம் சொல்லிட்டோம்னா, அப்புறம் ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து அப்படின்னா, நீ ஒன்றுத்துக்கு உதவாக்கிற, உனக்கு அறிவில்லை, நீ மூட, அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு, அப்புறம் பலிபீடத்துக்கிட்ட வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். ஆண்டவர் துதிக்கிறதுக்கு வர்றோம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம அதை காணிக்க ஏதாவது செலுத்தணும்னு நினைக்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு காணிக்க செலுத்துறது துதி, நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்துறதும் காணிக்க தான், நன்றி செலுத்துறதும் காணிக்க தான், பணமாக கொடுத்தாலும் காணிக்க தான், நம்முடைய இருதயத்தை கொடுத்தாலும் காணிக்க தான். ஆண்டவர் எல்லா மனுஷங்கிட்டையும் பணம் தான் எனக்கு கொண்டு வரணும்னு ஒரு மனுஷங்கிட்டையும் கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான், நீ இருதயத்தில் மனம் திரும்ப, அதுதான் எனக்கு காணிக்க. அப்புறம் விருப்பம் இருந்தால் உனக்கு நீ என்ன பண்ணலாம், நீ என்னுடைய நாமம் வளர்வதற்காக உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு நீ பணம் சம்பாரிச்சினா நீ கொண்டு வந்து கொடுக்கலாம். கட்டாயமாக ஆண்டவர் யாருக்கிட்டையும் பணம் கேட்கல. அப்படி நீ என்ன பண்ணுறாரு, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம துதி செலுத்துறதுக்கு வரோம். நம்ம துதியை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம நன்றியை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அதே மாதிரி எழுத்தின்படியாக செலுத்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம செலுத்த வரும்பொழுது உன் பேரு உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயல். இங்கே வரும்போது தான் ஞாபகம் வரும், உன்னுடைய ஆத்மா என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்குது, என்னென்ன தப்பு பண்ணியிருக்குது, பொய் சொல்லியிருக்குது, திருடி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறனையே நல்ல மாதிரி வந்து நீயே கடவுளை துதிக்கலான்னு வந்திருக்கிற. அப்போ ஆண்டவரை வந்து உணர்த்துறார். மற்ற இடத்துலையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆண்டவர் துதிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. அப்போது மனுஷன் யாரும் அது பார்க்கலை. ஆனால் இங்கே ஆண்டவர் துதிக்கிறதுக்கு வரும்போது, அல்லது நன்றி செலுத்த வரும்பொழுது, அல்லது ஆண்டவருக்கு காணிக்க செலுத்த வரும்பொழுது, இந்த ஆத்மா என்ன பண்ணுது, உணருது ஆண்டவர் பார்க்குறாரு அப்படிங்கிற ஞாபகம் இங்கே வரும்போது தான் வரும். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தான் வரும். தேவனுடைய சமூகத்துக்கு விட்டு போயாச்சுன்னா அது என்ன தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தெரியவே தெரியாது, அவன் மிருகமாக மாறிடுவான். அந்த மிருகத்தனமாக இருக்கிற ஆளுகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது கேட்கும்போது அப்போ தான் வந்து தன்னுடைய தவறுகள் உணர்த்தப்படும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதில்லை, பைபிளை படிக்கிறதில்லை, சிந்திக்கிறதில்லை. அப்படி நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வரும்பொழுது நம்ம மனசாட்சியே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும். அப்படி தீர்க்கும்போது என்ன ஆகுது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல காணிக்கை அங்கே ஓரமாக வை, உன்னுடைய காணிக்கையை மேலே எனக்கு பிரியம் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட நான் காசை வாங்கி எதுவும் பயன் அடையறதில்லை. ஆண்டவர் பழைய பாடல சொல்கிறாரா, காட்டில் பார் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற காடு மாடுகள்லாம் என்னுடையது, நான் பசியாருன்னு அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எத்தனையோ தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் பூமிக்குள்ளே கிடக்குது, அது எல்லாம் ஆண்டவருடையது தான். அவருக்கு பரலோகத்துலேயும் திரளான ஆஸ்திகள் இருக்குது, எல்லாம் அவருடையது. நம்மக்கிட்ட ஆண்டவர் வாங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய நீ கொண்டு வந்த பொருளை விட எனக்கு எது ரொம்ப முக்கியம்? உன்னுடைய இருதயம் தான் முக்கியம். அதனால் நீ பலிபெடுத்துக்கிட்ட ஓரமாக அந்த காணிக்கையை வை. நீ போய் என்ன பண்ணு, முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படின்னா நம்ம ஆவி ஆத்மாவும் சரீரமும் ஒப்புரமாகணும். ஒப்புரமாகிறது தான் மனம் திரும்புதல். நான் என்னென்ன பாவம் செஞ்சேன், இன்னென்ன பொய் சொன்னேன், இத்தனை பேரை ஏமாத்தினேன் அப்படின்னு இந்த சரீரம் மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது இந்த ஆவி ஆத்மாவும் சரீரம் என்னாகுது, ரெண்டு பேரும் நண்பர்களாக மாறிடுறாங்க, இணைஞ்சிடுறாங்க. இல்லாட்டின்னா ஆவி ஆத்மாவும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது. வசனம் தான் சொல்லுது, ஆவி ஆத்மாவும் ஆவியின் கனியிலும் மாம்சத்தின் கனியிலும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது, ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்குது. இந்த சண்டை போடுறத நாம் ஒற்றுமைப்படுத்தணும். ஒற்றுமைப்படுத்தினாதான் அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பினதுக்கப்புறம் நீ வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து, அல்லது ஆண்டவருக்கு மகிமை செலுத்து, அல்லது நீ நன்றி செலுத்து, அல்லது நீ பணமாக ஏதாவது செலுத்து, உன்னால் என்ன முடியுமோ அதை செய். அப்படி நீ மனம் திரும்பாமல் நீ என்ன காணிக்க கொண்டு வந்தாலும் அதன் மேலே எனக்கு பிரியம் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறேன். அப்படி நாம் மீறி நாம் ஆண்டவருக்கு மனம் திரும்பாமல் காணிக்க கொடுத்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறோம், ஆனால் நான் வந்து காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னால் மற்றவங்களுக்கு முன்னால் நான் சர்ச்சுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் நிறைய பேர் வந்து செய்வாங்க. அவடால் மனம் திரும்பல் இல்லாமல் மற்றவங்க முன்பாக நீதிமானாக காட்டுவாங்க. அப்படி செய்யும்போது அது என்னவா அது ஆண்டவர் கருதுறாரு? இல்லை, ஐக்கிறது கரெக்டு. மனம் திரும்பாமல் ஒருத்தன் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறான் அப்படின்னா ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்குறான். லஞ்சம் கொடுத்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? அவருக்கு கோடான கோடி சொத்து இருக்குது, நம்மகிட்ட இருக்கிறது எதிர்பார்க்கலாம். அவருக்கு கேட்கறது நீ மனம் திரும்பு, உன் இருதயத்தை தான் முதல்ல நீ உன்னுடைய சரீரத்தோடு ஒப்புரவாகு. ஆவி ஆத்மாவும் சரீரமும் நீ ஒப்புரவாகணும். ஆவி சொல்கிறபடி நீ நடக்கணும், சரீரம் சொல்கிறபடி நீ நடக்கக்கூடாது. இப்போ நாம் என்ன எப்படி நடக்கிறோம்? நம்ம சரீரம் சொல்லுது நிறைய சாப்பிடணும்னு சொல்லுது, அந்த இடத்த போய் பார்க்கணும்னு சொல்லுது. அப்படி சரீரம் தான் சொல்லுது, கண்ணு பார்த்தோன்னா அவன் தா தான்னு கேட்குது. அப்போ இந்த கண்ணு சரீரம் சொல்கிற எல்லா காரியத்தையும் நம்ம சரீரத்துக்கு வேண்டி செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் ஆவி ஆத்மா என்ன கிடக்குது? இப்படி நிற்கும்போது ஆவி ஆத்மா செத்து கிடக்குது. ஆனால் ஆவி ஆத்மா சொல்கிறத முதல்ல இந்த சரீரம் கேட்கணும். அது கேட்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மனம் திரும்பலாம். இப்போ மனம் திரும்பினா இந்த ஆவி ஆத்மா சொல்கிறத இந்த சரீரம் கீழ்ப்படியும். முதல்ல கீழ்ப்படி, மனம் திரும்ப, அப்புறம் நீ காணிக்கை வந்து செலுத்து. அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி செய்யாமல் நீ இருந்தேன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா 25 வசனம், எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும். எதிராளி யாரு? நம்மளுக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிற யாரு? நம்ம சரீரமே நம்மளுக்கு எதிராளி தான். மனம் திரும்பலைன்னா நம்ம சரீரமே நம்மளுக்கு எதிராளி தான். அப்போ அந்த பாவத்தை செய்ய சொன்னது யாரு? சாத்தான் அல்லது தீமை அல்லது பாவம், அது நம்மளுக்கு எதிராளி தான். ஒரு பொய்யினால் வேலையை இழந்தவங்க இருக்காங்க, ஒரு திருட்டுத்தனத்தினால பெரிய வேலையை இழந்தவங்க இருக்காங்க, லஞ்சம் வாங்கினதுனால பெரிய பெரிய பதவியை இழந்தவங்க இருக்காங்க. அப்போ அதுதான் எதிராளி. இந்த எதிராளி என்ன பண்ணுவான்? உன்னை நியாயாதிபதியின் இடத்துல ஒப்புக்கொடாமலும். லஞ்சம் வாங்கினவன் நியாயாதிபதிகிட்ட போய் நிற்காமல் இருக்கணும்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் மனம் திருப்பு. அப்புறம் நியாயாதிபதி உன்னை சேவை நேரத்தில் ஒப்பு கொடாமல். நியாயாதிபதி என்ன பண்ணுவான்? அவனை கொண்டு சேவக நேரத்தில் ஒப்பு கொடுத்துருவான். சேவகன் யாருன்னா, யார் சேவகன்? அவன் சொல்லுவான், நீ இப்படி போ அப்படி போ இப்படி போ, காலையில் 8 மணிக்கு எந்திரி, நீ இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் சேவகன் சொல்லுவான். ஜெயிலுக்குள்ளே போயாச்சுன்னா அவன் தான் சேவகன். சேவகன்னா போலீஸ்காரன். சேவகன்னா ஆண்டவர் நம்மளைய ஏதாவது ஒரு தீமையான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். அதுதான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கோம். ஆ இந்திரி போ இந்த வேலையை செய், அவனை போய் ஏமாத்து, இவனை போய் திருடு, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த எதிராளி வந்து சாத்தான் வந்து அல்லது பாவம் வந்து அவன் ஒருத்தங்கன்னு ஒப்பு கொடுத்துருவான். அப்புறம் என்ன சிறைச்சாலையில் வச்சுருது, சிறைச்சாலைன்னா அவன் அதுக்கே அடிமையாயிடுவான். ஏன்னா மனம் திரும்பலை, என்றைக்கு மனம் திரும்பலானோ அது வரைக்கும் சிறைச்சாலை தான் இருக்கும். என்றைக்கு மனம் திரும்புகிறானோ அப்போது சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வரலாம். அப்படி பாவத்துக்கு அடிமையாகி இருப்பான். அப்புறம் அப்படி இல்லாதபடி நீ என்ன பண்ணு, நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாக அவனோடு நல்மணம் பொருந்து. சின்ன வார்த்தை தான் பாருங்க, இப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னா 20 நிமிஷம் பேசியிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியத்தையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்திற்கும் அர்த்தம் இவ்வளவு இருக்குது. இன்னும் முடியல. நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாக அவனோட நல்மணம் பொருந்து. எங்கே வழியில் இவன் போய் எதிராளிகிட்ட சொல்ல போகிறான் இல்லை, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே, வழியில் இருக்கும்போதுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது சீக்கிரமாக அவனுடைய நல்மணம் பொருந்து. செத்துட்டீங்கன்னா நீ அவனோட நல்மணம் பொருந்த முடியாது. உயிரோடு இருக்கிற நாளில் தான் நீ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினாதான் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பாவம் செஞ்சு எத்தனையோ பேர் செத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. பூமியில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு மனுஷனை ஆண்டவர் அவனுடைய சுய இஷ்டத்துக்கு விட்டு அவனை பரிசோதிக்கிறார். அங்கே எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு பரிசோதிக்கிறார். 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் கொடுத்து இவன் என்னென்ன செய்கிறான், இவன் மனம் போன போக்கில் விடுவான், நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானான்னு பார்ப்போம். ரொம்ப கெட்டது செஞ்சானா என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஐயோ இவனால் எல்லா ஜனங்களும் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சீக்கிரம் அவனுடைய ஆயுசினால் குறுக்கிடுவார். நல்லது செஞ்சானா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யட்டும் அப்படின்னு ஆண்டவர் கொஞ்சம் ஆயுசினாலையும் கொடுப்பாரு, கொஞ்சம் பணத்தையும் கொடுப்பார். கெட்டது செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஆயுசையும் குறிக்கிடுவார் பணத்தையும் குறிக்கிடுவார். அப்புறம் கடன் வாங்கி தான் சாப்பிடும். ஆயுசை கொடுக்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்மணம் பொருந்தாமல் இருந்ததுனால அந்த எதிராளி சிறைச்சாலையில் வச்சு அவனுக்கு வியாதி வந்து, வியாதி ஒரு சிறைச்சாலை தான், வியாதி வந்தவன் எப்படி ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்கிறான், அவனால் வெளியே வர முடியாது, நினச்சா கூட முடியாது. உண்மையாக ஜெயிலில் இருக்கிறவன் நினச்சா வர முடியாது, ஏன்னா போலீஸ் காவல் நிறையா இருக்குது. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் அவன் நினச்சா வெளியே வர முடியுமா, முடியாது. வெளியே வந்தால் அவனால் உயிர் வாழ முடியாது, அவனுக்கு அங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்கே எடுத்தாகணும். அதே மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறவன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவனுக்கு மனசு இருக்காது, அப்படியே இருப்பான். அப்படி இருக்கும்போது நீ பூமியில் உயிரோடு இருக்கும்போது அது சீக்கிரமாக, நாளைக்குன்னா முடியாது, நாளைக்கு நாளைக்கு நீ செத்தா செத்து போயிடுவேன், நாளைக்கு மனம் திரும்புகிறாண்டவர். நிறைய பேர் எக்ஸாம் படிக்கும்போது நான் +2 பாஸ் ஆகிட்டுன்னா மனம் திரும்பிடுவேன், நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சார்னா நான் ஆண்டவருக்காக இருப்பேன், வசனத்துக்காக இருப்பேன் அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நாங்கள் முழு ஊழியத்துக்கு வந்துடுவோம், வசனத்தை நல்லா பிடிச்சிக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த குழந்தை பிறந்தன்னா அவனை கொண்டு போய் படிக்க வச்சு அவனை நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்கணான்ற வரையும் அது பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் நான் மனம் திரும்பிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு போய் 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 எதுக்கு போகிறாங்க சர்ச்சுக்குன்னா, அந்த சுடுகாடு கல்லறைக்கு தான் போகிறாங்க. அதனால் நீ என்ன பண்ணு, எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுது, பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது நாளைக்குன்னு சொல்லாத, அதான் சீக்கிரமாக அவனுடைய நல்மணம் பொருந்து. சீக்கிரமாங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலத்தை தள்ளி போடாது, நாளைக்குன்னு சொல்லாது. எப்போ போய் சொல்லக்கூடாது தெரியுமா, சரி நாளைக்கு நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னைக்கு எவ்வளோ வேணால் போய் சொல்லிக்கலாம். இல்லை இப்போ அதான் சொல்கிறாரு, எப்போ திருடாத, சரிங்க நான் நாளைக்கு திருட மாட்டேன் அப்படின்னு என்ன, இன்னைக்கு திருடுவேன், அப்போ சொல்லுவாங்க, இன்னையிலேருந்து திருட மாட்டேன், திருப்பியும் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்போ இருந்து திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்க போது மன்னிப்பு கேட்க இப்படி தான் கேட்பான், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு சாயங்காலம் ராத்திரி அப்படின்னு தள்ளி போடாது. எப்போ உன்னுடைய மனசாட்சி உன்னை வந்து குற்றமாத்தியிருக்குதோ அப்போவே நல்மணம் பொருந்து, பொருந்தாவிட்டால் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நீ நல்மணம் பொருந்தாமல் செத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஜெயில் தான், கண்டிப்பாக உனக்கு பாதாளம் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி கொலை செய்கிறவனுக்கு அவனும் அவனுடைய ஆத்மாவை கொலை செய்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, நீ உன்னுடைய ஆத்மாவை நீயே கொலை செய்கிற, மூடரேன்னு சொன்னால் நீ கொலை செய்கிறதுக்கு சமம், நீ அறிவில்லாதவன் சொன்னால் நீ கொலை செய்கிறதுக்கு சமம், வீணனேன்னு நீ சொன்னீங்கன்னா உன்னுடைய ஆத்மாவை நீயே கொலை பண்ணுற. அப்படியெல்லாம் சொல்லாமல் நீ முதல்ல என்ன பண்ணு, ஆத்மா அறிவுள்ளதாக ஆண்டவர் படைச்சிருக்காரு, அதனால் நீ உனக்கு கொடுத்தப்பட்ட வேலையை நீ வாசித்து சிந்தித்து தியானிச்சின்னா அறிவோடு நீ இருப்பாய். அப்படி ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா நீ மனம் திரும்பிக்கோ, மனம் திரும்பினா தான் ஆண்டவர் உன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வார், இல்லைன்னா உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பாமல் தான் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுக்குறாங்க, அந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்லை. காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு என்ன, அங்கீகரிச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்மளுக்கு? கரெக்டு, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன், ஆண்டவருக்கு பொருளாதார உதவிகளை நான் என்னால் முடிஞ்சது செஞ்சேன், அதை ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ பதில் வேணுமில்ல? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உடல்லையும் இருக்கும், அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு கொடுப்பார், வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நம்ம அறிவு ஆத்மா கொஞ்சம் நல்லா சிந்திக்கும், இல்லைன்னா சரீரம் தான் நம்மளது, ஆனால் ஆவி ஆத்மா ஆண்டவருடையதில்ல. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த அறிவை வந்து அவனை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவார். ஆனால் கீழ்படியாமல் போகும்போது ரொம்ப அறிவு இருந்தால் தானே நீ திருடுறதுக்கு ஓடுற, அப்போ அறிவை கம்மி பண்ணிட்டான் அந்த திருடுறதை பற்றி கொஞ்சம் யோசிக்க மாட்டான் இல்லையா. அப்படி வேகமாக போகிறவனை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறன்னா அந்த அறிவையும் ஆவியும் அப்படியே பிரேக் போட்டுருவார், பிரேக் போட்டால் அது சரியாக வேலை செய்யாது. ஆனால் திருடனுக்கு போகும்போது வேலை செய்யும், நல்லவங்கிட்ட பார்க்கும்போது அது மறைக்கிறதுக்கு பார்க்கும், மறைக்கிறதுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது, அவனே அவனை தான் காட்டி கொடுத்துருவான், அவன் கண்ணப்பார், அவன் மூஞ்சி இருப்பார் அப்படின்னு சொன்னால் இப்பார் இங்கே கண்ணை பார்க்க மாட்டேங்கிறான் பார், அவன் இவன் தான் அவன் தான் செஞ்சுருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் அதை காட்டி கொடுத்துருவார் அது. அதனால் நம்ம ஆவி ஆத்மாவில் நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருந்தால் நம்ம காணிக்கு ஏற்றுக்கொண்டார்னா நம்ம முகம் சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய சரீரம் சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சோத்ரம் ஒன்று யோவான் 3:17-22 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? போதும் போதும், இந்த ரெண்டு வசனம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து போவான். ஒருத்தனுக்கு இவ்வளோ ஆஸ்தி நிறைய இருக்குது, பணம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் எழுத்தின்படி. அப்படின்னா அவங்ககிட்ட தேவ அன்பு எப்படி இருக்கும், இருக்காது. இதே வசனம் ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஆவி ஆத்மா நல்லா படித்து அறிவுள்ளதாக இருக்கும். படித்து அறிவுள்ளதாக இருக்கும். ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு குறை இருக்குது அப்படின்னா தன்னுடைய சரீரத்துக்கு குறை இருக்குது. அவன் வந்து அந்த அறிவை வந்து சரீரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்காம தன்னுடைய இருதயத்தை அடைச்சிக்கிறான். இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் எங்க இருதயம் அடைக்குது? அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது. எப்படி இப்ப ஆவி ஆத்மாவுக்கு நிறைய அறிவு இருக்குது, அந்த அறிவை இருதயத்துக்கு சொல்லுது. சொல்லும் போது இவன் கேட்காம என்ன பண்றான், அந்த அறிவை அடைச்சி வச்சுட்டு ஒரு கெட்ட காரியம் செய்ய போறான். இங்க உன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள் அப்படின்னா இருதயத்துல அந்த அறிவு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளாம மறைச்சு 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 திருடாதே திருடாதே போய் சொல்லாதேன்னு ஆவி ஆத்மா சொல்லி கொடுக்குது. ஆனா இருதயம் என்ன பண்ணுது, அதை மறைக்குது. மறைச்சு 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 பொய்ய சொல்ல போகுது. அப்படி போய் சொன்னா அவனுக்கு தேவன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? முடியாது. இவ்வளோ ஆஸ்தி எழுத்தின்படி இருக்கிறவனுக்கு அதே கேஸ் தான். படித்தவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, நிறைய படித்தவங்க இப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ரொம்ப படித்தவங்க தான் அதிகமான குற்றங்களை செய்கிறாங்கன்னு கணக்கெடுத்திருக்காங்க. அந்த அறிவு இருதயத்துக்கு வருது, இருதயம் என்ன பண்ணுது, அதை அடைச்சி அடைச்சி வைக்குது. சரீரத்துக்கு அந்த வேலை செய்ய விடாமல் அடைச்சி வைக்குது. அடைச்சி வச்சு தான் திருடுறது லஞ்சம் வாங்கிறது பொய் சொல்கிறதுக்கு போகும்போது இவன் எப்படி தேவனை நேசிப்பது? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நல்லா தெரியும், பைபிள் இப்படி தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், என்னுடைய ஆத்மா வந்து ரொம்ப அறிவாக இருக்குது, முதல்ல நாம் வாசித்தோம், ஆத்மா மூடனாக இருக்குது, ஆத்மா ஒன்றுத்துக்கு உதவாது, ஆத்மா பிரயோஜனம் இல்லை, அப்படி இப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், பைபிளை 2 டைம் படிச்சிருக்கேன், 5 டைம் படிச்சிருக்கிறேன், உலக படிப்பு அது இது எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே சரீரம் வந்து அறிவில்லாமல் இருக்குது. எப்படி அறிவில்லாமல் இருக்குது? திருட போகுது, பொய் சொல்ல போகுது, அது இப்படி இப்படி வேண்டாத காரியங்களை நிறைய செய்ய செய்ய ஓடுது. ஓடும்போது என்னாது, இந்த ஆத்மா சொல்லுது இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யுங்க. ஆனால் இறுதி என்ன பண்ணுது, அதை அடைச்சிக்கிச்சு, நான் சொல்கிறபடி செய்யாத அப்படின்னு இருதயம் தான் ஆவி ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மையப்பகுதி. அடைச்சிக்கும் போது என்னாது, இந்த சரீரம் தான் விரும்பினதை செய்யுது. விரும்பணம் செய்யும்போது இவங்கிட்ட எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ ஞானியாக இருந்தாலும் அவங்ககிட்ட தேவ அன்பு இல்லை. இப்போ நான் பேசின இந்த வசனத்துக்கு வியாக்கியானம், ஒரு மனுஷன் அமெரிக்காவில் போய் 20 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தால் கூட இந்த மாதிரி வசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு அவனுக்கு முடியாது. இன்னும் ஆண்டவர் யார் மேலே பிரியம் வச்சுருக்காரோ அவங்க மேலே தான் ஆண்டவர் கிருபையாக இருந்து இந்த மாதிரி வசனங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறார். பனைவருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாமளும் நம்ம எவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நாம் என்ன செய்கிறோம், இருதயத்தை அடைக்கிறோமா திறக்கிறோமா? ஆவி ஆத்மா சொல்கிறதுக்கு இருதயம் வந்து அடைச்சி வச்சிருது, கேட்காத கேட்காத கேட்காத. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம், செய்யாத செய்யாத செய்யாதேன்னு மனசாட்சி வாதாடிட்டே இருக்கும். தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுடைய இதயத்தில் போராடிட்டே இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுது, அடைச்சி வச்சுட்டு நீ அதை செய், இதை செய். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அது வேணும், கறி வாங்கணும், மீன் வாங்கணும், காரில் போகணும், பணத்தை திருட்டு லஞ்சம் வாங்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அறிவு இருந்தோம், ஆண்டவருடைய அன்பு அவங்ககிட்ட இல்லை. இதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாலமன் ஞானி. அவனுக்கு உலகத்தில் அதிகமான அறிவு இருந்தது, ஆனால் தேவனுடைய கற்பனைக்கு தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டான். கடைசியில் சாலமுடைய முடிவு பார்த்தீங்கன்னா தேவ அன்பு இல்லாமல் தான் தேவன் சாலமோன் ராஜாவை தள்ளினார். பத்தாவதுக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தையும் இடிக்கிறதற்காக ஒப்பு கொடுத்துட்டார். நீயும்போ நீ கட்டின தேவாலயம் எனக்கு வேண்டாம், ஏன்னா நீ உன்னுடைய இருதயத்துக்கு என்னுடைய வார்த்தை வரும்போது நீ அடைச்சி வச்சுட்ட. அதனால் உலகத்தில் எந்த மனுஷனுடைய பணத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்ல, எந்த மனுஷனுடைய அருமையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய இருதயத்தை எனக்குத்தான். நீ இருதயத்தில் நீ மறைக்காத, இருதயத்தை அடைச்சி வைக்காத, இருதயத்தை தர அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் சொல்கிறார், திரும்பவும் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒரு இருதய வாசப்படியிலே நான் நின்று தட்டுகிறேன், வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது எல்லாம் இருதயத்தை அடைச்சி வச்சுட்டு தான் எல்லா வேடிக்கையும் காமிக்கிறாங்க. அப்புறம் இருதயத்தை அடைச்சி அடைச்சி வச்சா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் ஆகும்போது வெடிக்காது, ஹார்ட் அட்டாக் வரும். அதான் வெடிக்கிறது சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருதயத்தை மறைச்சி 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 வச்சா என்ன ஆகுன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும். பொய்ய சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வியாதி வரும், திருடுனா அதுக்கு தகுந்த மாதிரி வியாதி வரும், ஏமாத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இருதயத்தில் தேவனுடைய கற்பனைக்கு என்னென்ன மீறுறோமோ அந்த மீறது எல்லாமே அந்தந்த வடிவத்தில் சரீரத்தில் வியாதியாக வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சரீரம் அது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யும். ஏன்னா அது கட்டளை கொடுக்கறது இருதயம் தான், மூளையும் இருதயம் தான் சரீரத்தை கவனிக்குது. அப்போ ஆண்டவருடைய அறிவுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் இந்த மிஷின் சரியாக வேலை செய்யறதுக்கு எல்லா கட்டளையும் பிறப்பிக்கும். மிஷினுக்கு எப்படி என்னென்ன இருக்குதோ அதே மாதிரி எல்லா இதுவும் சரீரத்தை பார்த்து தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மிஷினையும் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சரீரம் எப்படி வேலை செய்யுது, அந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் ஆண்டவர் எப்படி உருவாக்கியிருக்காரு, அதைய பார்த்து தான் மனுஷன் ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சான். மனுஷன் வந்து மிருகங்களை மாதிரி இருக்கும்போது மனுஷனுக்கு முதல் முதல் பார்த்த மிஷின் என்னன்னா, இந்த சரீரம் பாரு எப்படி கரெக்டாக காலையில் எழுந்திரிக்குது, தூங்குது, சாப்பிடுது, ஜீரணம் பண்ணுது, சிந்திக்குது, தியானிக்குது, இந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா இதுதான் சரியான மிஷின். இன்னைக்கு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதும் மனுஷனுடைய மூளையை வச்சு தான். மனுஷனுடைய சரீரங்கிறது கம்ப்யூட்டர், மற்ற எல்லா உபகரணத்துக்கு தேவையான எல்லா மெக்கானிசம் தொழில்நுட்பங்கள் எல்லாமே இதில் தான் இருக்குது. அது சரியாக வேலை செய்யணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் சரி வர வேலை செய்யும். அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா எந்த காரியத்துக்கு கீழ்ப்படியிலையோ அந்த சரீரத்தில் இருக்கிற பகுதி அது ரிப்பேர் ஆயிடும். பொறாம இருந்ததுன்னா என்ன ஆகும், வசனமே நிறைய காரியங்களை சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு பொறாம நிறைய இருந்ததுன்னா என்ன ஆகும், அவனுக்கு எலும்புரிக்கு நோய் வந்துடும். அப்புறம் கோபப்பட்ட என்ன ஆகும், கோபப்பட்ட காய்ச்சல் வந்துடும். அடிக்கடி கோபப்படுற பார்த்தீங்கன்னா கோபம் ஜாஸ்தியாச்சுன்னா ரெண்டு மூணு நாளில் அவனுக்கு காய்ச்சல் வந்துடும். அவனை கோபத்தை இறக்குறதுக்கு ஆண்டவர் உடனே பாடியை சூடு பண்ணிடுவார். சூடு பண்ணுறது இவன் தான், இவன் கோபப்படாமல் இருந்தானா பிரச்சனையே இருக்காது. டாக்டர் சொல்லுவார், ரொம்ப கோபப்படாதீங்க, அதிகமாக பேசாதீங்க. ஏன் சொல்கிறாரு, அதை மீறி மீறி போனதுனால அந்த மாதிரியான வியாதி வந்திருக்குது. அது டாக்டரே சொல்லுவார். அது அதுக்கு முன்னால் நாமளே அது கீழ்ப்படிஞ்சால் டாக்டர் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியணும். பூ வைக்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது, வச்சா என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழித்து எனக்கு அந்த பூ வாசனை பிடிக்கல, எடுத்துருங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆண்டவர் பண்ணிடுவார். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானது தான் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது என்ன ஆகுது, ஆண்டவர் அதெல்லாம் சொல்கிறார், முதல்ல வாணி கொடுக்குறார், இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு. மீறி செஞ்சால் அதே வந்து அவனுக்கு விரோதமாக மாறிடும். அதனால் நம்ம பணக்காரங்களாக இருந்து கோடீஸ்வரங்களாக இருந்து ஆண்டவர் காணிக்க செலுத்தினாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம எவ்வளோ தான் படித்த அறிவாளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பாவத்தில் இருந்த மனம் திரும்பாமல் இருந்தோம்னா அவனே ஆண்டவர் இருக்கிறாரு, அவங்ககிட்ட தேவன்பு இல்லை. ஒன்று யோவான் 3:18 என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த உலகத்தில். நாம சொல்லுவோம் நம்ம பெற்ற பிள்ளைகளை என் பிள்ளைகளேப்பா, அது திடீர்னு இன்னொருத்தம் கூட ஓடி போச்சுன்னா என்னாகா, நம்ம பிள்ளைகள் கிடையாப்பா. அவன் போய் சொல்லுவான் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பிள்ளையே இல்லைம்மா, என் பிள்ளையே இல்லை, திருடிட்டு மாட்டான், என் பிள்ளையே இல்லை, அவனை என்னவோ பண்ணிக்க என் பிள்ளையே இல்லைன்னு. அதனால உலகத்தில் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான், என் பிள்ளைகளே அப்படின்னு அது அன்பாக சொல்கிறார். பாருங்க, அது கூப்பிடும் போதே டே இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறதுக்கும் என் பிள்ளைகளை இங்கே வாங்கடான்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் அன்பாக சொல்கிறார் என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நிறைய பேர் பைபிளில் நிறைய வசனம் தெரிஞ்சிருப்பாங்க, சாலமோன் ஞானி மாதிரி நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க, தேனாக இருக்கும், அப்படி இன்பமாக பேசுவாங்க, கேட்டால் தூக்கமே வராது, சிரிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குதோ. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி பைபிள் இருக்கிற வசனத்தை பேசினாலும் சரி, நல்லா இனிக்கி இனிக்க பேசினாலும் சரி, அது பரவாயில்ல. அது கூட இன்னொன்று வேணும், என்னன்னா கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் அப்படின்னு கிரியை இருக்கணும். அப்படின்னா உலகத்தில் நிறைய பணம் இருந்து மனம் திரும்பாமல் அவன் என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, ஜனங்களுக்கு செஞ்சாலும் சரி, ஆண்டவர்களுக்கு செஞ்சாலும் சரி, இது ஏற்றுக்கொள்றதில்லை. பெரிய அறிவாளி மனம் திரும்பாமல் ஜனங்களுக்கு எந்த நல்லது பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு என்ன செஞ்சாலும் சரி, அவனே ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. வசனங்கிறது அறிவாளி, நல்ல எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, நல்ல திறமையாக பேசக்கூடிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பி நற்கிரியை செய்ய வேண்டும். கிரியினாலும் அந்த கிரியை எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு நன்மை செய்வாங்க, ஆனால் ஒரு வாரம் 10 நாள் கழித்து அந்த நன்மை வந்து ஏன் செஞ்சாங்கிறது அப்போ தான் தெரியும். ஆமாம், சும்மா கொடுப்பாங்க. இப்போ நிறைய செல்ஃபோனெல்லாம் வருது, 6 மாதத்துக்கு ஃப்ரீ, நீ எவ்வளோ வேணால் பேசிக்கலாம், சிம் கார்டு ஃப்ரீ அப்படின்னா எல்லாம் போய் வாங்கிடுறான். ஆனால் கொஞ்சம் படித்தவன் என்ன பண்ணுவான்னா யோசனை பண்ணுவான், இவன் சும்மானு கொடுக்குறான்னு இதில் என்ன அர்த்தம் இருக்குது. படித்தவனுக்கு தான் தெரியும், ஞானம் உள்ளவனுக்கு தனி பின்னால் எப்படி அவன் தொந்தரவு பண்ணுவான்னு. சும்மா சும்மானு வாங்கிட்டு இப்போ 6 மாதம் கழிச்சு என்ன தெரியுமா ஆகுது, அந்த நம்பரை அவன் வச்சு பழகிடுவான், எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பழகிடுவான். இப்போ மாதம் 300 ரூபா கொடுன்னு கேட்குறான், முதல்ல 6 மாதம் யூஸ் பண்ணதுக்கும் உண்டான காசு இப்போ சேர்த்து கொடுக்க வேண்டியது வரும். ஏமாத்துறதுக்கு உனக்கு நிறைய தெரியும், இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், சும்மா கொடுத்து ஏமாத்துறது. அதை வந்து ஒரு நகைச்சுவையாக ஒருத்தன் சொன்னான், எப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிக்காரன் பெரிய ஜூ கட்டினானாமா, ஜூ கட்டி அந்த ஜூவில் இருக்கிற மிருகங்களை பார்க்குறதுக்கு 50 ரூபா டிக்கெட் போட்டான், ஒருத்தனுமே வரல. அப்போ ஜூ கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த மிருகங்களை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், சரி 50 ரூபா போட்ட ஒருத்தனும் வரல, சிரிப்பும் பார்த்தா ஒருத்தனுமே வரலையா, சரி 20 ரூபா போட்டு பார்ப்பான், அப்போ தான் அது வர்றானுங்கிறான்னு பார்ப்பான், ஒருத்தனுமே வரல. அப்புறம் பார்த்தா என்ன பண்ணுறான், சரி 20 ரூபா போட்டு வரல, சரி ஜூ பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டான். பாருங்கள் பிஸ்னஸ் உலகத்தில் எப்படி நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரீம் கிடைத்தானா, ஜனங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோன்னு என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஷூவை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது இந்த உள்ளே போனாங்களே கேட்டு, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். அச்சா இப்போ ஜனங்களாம் உள்ளே இருக்காங்க. உள்ளே போன உடனே அவன் என்ன பண்ணிட்டானா, சிங்கத்தை அடைச்சி வச்சிருக்கிற கேட்டை திறந்து விட்டான். பாருங்க, இளவாசன் போய் மாற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம். சிங்கம் இருக்கிற குகையில் இருக்கிற கேட்டை திறந்து விட்டா என்ன ஆகும், சிங்கம் வெளியே வந்துடும். சிங்கம் வெளியே வந்தோடனே எல்லாம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கே கேட் இருக்குது எங்கெங்கே தப்பிச்சு வரலான்னு பார்ப்பான். அப்போ போகிற இடத்துல 10 கேட்டு வச்சுருக்கிறான். ஒரு கேட்டு வெளியெல்லாம் உள்ள வந்துட்டான், வெளியில் போகிறதுக்கு 10 கேட்டு வச்சுருக்கிறான். 10 கேட்டில் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வெளியே போகணுன்னா நீ எனக்கு 300 கொடுக்கணும். அப்போ தான் அவனை வெளியே விடுவான், இல்லைன்னா நீ உள்ளதாக இருக்கணும். அப்படி நகைச்சுவையாக கார்ட்டூன் போட்டு போட்டிருக்கானுங்க. அதனால் சும்மா கொடுக்குறேன்னு சொல்லி போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து இறையாக தான் போயிடுவீங்க. ரொம்ப கொடிய மிருகங்களெல்லாம் பிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சும்மா நிறையா இறைகளை போட்டு தான் அதை பிடிக்கிறது. திருடன்களை பிடிக்கிறது, ரொம்ப கொடூரமான ஆளுகளை பிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நிறையா இலவசங்களை கொடுத்து தான் அவங்கள அரசாங்கமே பிடிக்குது. அதனால் கிரிய நிறைய பேர் செஞ்சிடலாம், ஆனால் அது உண்மையாக செய்கிறானா, பிரதிபலனை எதிர்பார்க்காம அந்த நன்மை செய்கிறானா. அதனால் படித்த அறிவு இருந்தாலும் பத்தாது, திறமை இருந்தாலும் பத்தாது, கிரி இருந்தாலும் பத்தாது. அந்த கிரியை உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தில் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும், அப்போ தான் நாம் அன்புக்குரியவர்களாக இருப்போம். 1 John 3:19.
இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
போதும், அறிவோட புத்தியோட இருந்து கிரியை செய்கிறா, அதில் உண்மை இருந்ததுன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கார்ன்னு அர்த்தம். அதில் உண்மை இல்லைன்னா அந்த 3 வேஸ்ட்டு, அறிவு இருந்து வேஸ்ட்டு, பணம் இருந்து வேஸ்ட்டு, கிரியை இருந்து வேஸ்ட்டு, ஆனால் உண்மை இல்லையே, உண்மை இல்லையே. நீங்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, அறிவு இருக்கும், படிப்பு இருக்கும், பணம் இருக்கும், நற்கிரியில் நிறைய பேர் செய்வாங்க. இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், ஏழைகளுக்கு அதை செய்கிறோம், விதவைகளுக்கு இப்படி நாங்கள் பண்ணுறோம், ஏழை பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னா உண்மை இல்லை. எப்படின்னா, இதை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதை காமிச்சு காசை வாங்கிறது. இப்போ ஏழை பிள்ளைங்க 10 பேர்த்துக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறான், ஸ்கூல் புக்கு வாங்கி கொடுக்குறான், சைக்கிள் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு நிறைய தொண்டு ஸ்தாபனங்கள் செய்து நிறைய சாதாரண மனுஷர்கள் செய்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன ஆகுவாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு செய்வாங்க, அந்த ஃபோட்டோவை காமிச்சு 10 லட்ச ரூபா வாங்குவான். அப்போ இங்கே எது கிரியினாலும் அப்புறம் உண்மையினாலும் அன்பு வர கடவுள், அங்கே உண்மை இல்லை. அதனால் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை எதிர்பார்க்குறாரு. நிறைய பேர் அவன் நல்லது செய்கிறாங்கல்ல, பரவாயில்ல நல்ல மனுஷருக்கு தான் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிடுவான். ஆனால் மனுஷனாக ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அப்படி நாம் பணமுள்ளவர்களாக இருந்தும், அறிவுள்ளவர்களாக இருந்தும், கிரியுள்ளவர்களாக இருந்தும் உண்மை இல்லை என்று சொன்னால் தேவனுடைய அன்பு நமக்குள்ள இல்லை. 19 1 John 3:19.
இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
அப்பதான் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம இருதயத்தை பார்த்தா நல்லா சுத்தமா இருக்கும், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்ம காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லைன்னா நம்மளுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் இருக்குது, அறிவு இருக்குது, நம்ம நல்ல கிரியை செய்கிறோம், உண்மை இல்லைன்னா என்ன ஆகும், என்னைக்கு நம்மளை கவர்மெண்ட் பிடிக்கும், என்னைக்கு நம்மளுடைய திருட்டுத்தனத்தை அடுத்தவங்க கண்டுபிடிப்பாங்க, அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவரும் அதுக்குண்டான ஆளுகளை காட்டி கொடுத்துருவார். அப்படியாக நாம் இதில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய இருதயம் ஆண்டவர் முன்பாக நேர்மையாக இருக்குதுன்னா நாமளும் சந்தோஷப்படுவோம், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். ஆண்டவர் சந்தோஷப்பட்டார்னா நம்ம முகம் எப்படி இருக்கும், நல்லா பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா முகமே தெரியும் அமாவாசை மாதிரி. நல்லது நிறைய ஊருக்கு செஞ்சுருப்பான், ஆனால் முகம் ஆடி இருக்கும். ஏன்னா இதை காமிச்சு வெளியில் திருட்டுத்தனமாக வேறு வழியில் சம்பாதிக்கிறான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் வந்து ரொம்ப சோர்வாக துக்கமாக அப்படியே இருப்பாங்க. இப்போ நல்லது செஞ்சது எதுக்கு, அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு. அப்படியாமல் முகம் வந்து துக்கம் அடைஞ்சதும் சிலவங்க ரொம்ப ரகசியமாக அப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பெரிய வியாதியாக வந்துடும். யாரையும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறியா, நீ ரொம்ப நல்லது செய்கிற, படிச்சனாகவும் இருக்கிற, பணக்காரனாகவும் இருக்கிற, இப்படி இப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு நியாயத்திற்கு அனுப்பிடுவார். 20 வசனம். நீ பலிபீடத்துக்கு போகும்போது உன் சகோதரன் உன்னை குற்றவாளியாக தீர்த்தால் நீ பலியை காணிக்கி அங்க வச்சுட்டு போய் நல்மணம் பொருந்துன்னு. அதே மாதிரிங்க நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருந்து சகலத்தையும் மறுத்திருக்கிறார். அப்போ நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது யாரு, ஆண்டவருடைய ஆவி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆவி அல்லது மனசாட்சி, அது நம்மளை குற்றவாளியாக தீர்க்குது. இது குற்றவாளியாக தீர்க்கும் போது உடனே மனம் திரும்பணும், நாளைக்கும் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கும் தள்ளி போட்டால் என்ன ஆகும், சரீரத்தில் தான் வியாதி வரும், பிளட் ப்ரெஷர் ஏறும், சுகர் ஏறும், கோபம் ஜாஸ்தி வரும். நாளைக்குன்னு போட்டீங்கன்னா அதனால் உடனே மனம் திரும்பு. மனம் திரும்பினா சரீரம் நல்லபடியாக இருக்கும், சரீரம் நல்லா வேலை செய்யும், சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணமாகும், ரத்த ஓட்டம் சுத்தமாக இருக்கும், வியாதி எதுவும் வராது. ஆண்டவர் நம்ம மற்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு கேட்காத காரியங்களையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். நீ சத்ருவாக இருந்தீங்கன்னா, நீ ஆண்டவரோட ஒப்புரவாயிருந்தா உன்னுடைய சத்ருவும் உனக்கு நண்பனாக மாறுவான். நீ ஆண்டவருக்கு எதிரியாக இருந்தீங்கன்னா உனக்கு 7 சத்ருவும் ஆண்டவர் உருவாக்குவார். இப்படி நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் போது நாம் உடனே மனம் திரும்ப வேண்டும். 21 வசனம்.
பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைகொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டுகொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம்.
இருதயம் குற்றவாளியாக தீர்த்துருச்சுன்னா நாம என்ன விண்ணப்பம் பண்ணாலும் என்ன காணிக்க செலுத்தினாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் எதுக்கு பதில் தர மாட்டார். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாக தீர்க்கலை அப்படின்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை தேவனாலே பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நிறைய பேருடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கலைன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவனுடைய இருதயமே அவனை குற்றவாளியாக தீர்க்கிறது. அப்படின்னா தேவனுடைய மனசாட்சியே அவனை குற்றவாளியாக தீர்க்கிறது. அவன் தேவனோடு நல்மணம் பொருந்தவில்லை. தேவனோடு நல்மணம் பொருந்தும் போது இந்த சரீரத்தோடும் நல்மணம் பொருந்துகிறது. அதனால் அவனுடைய ஜபம் கேட்கப்படுகிறது. நிறைய பேர் ராத்திரி முழுவதும் ஜபம் பண்ணுவாங்க, 44 மாதம் எடுத்து ஜபம் பண்ணுவாங்க, என்ன ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். காரணம் இங்கே எதிரால் இருதயத்தில் இருக்கிற அவனே டே நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற நீ என்ன ஜபம் பண்ணுற அவன் ஜபம் கேட்கப்படாது. இங்கே உள்ளே ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லை ஆனாலும் நான் ஜாம் பண்ணுவேன், நான் வர்ஷிப் பண்ணுவேன், அது உபாசம் கொண்டு வர்ஷிப் பண்ணுவேன். இங்கே சரீரத்தில் உள்ளேருந்து ஒரு ஆள் சொல்லிகிட்டு இருக்கிறான், மனசாட்சியே சொல்லுது, மனசாட்சி தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த ஆவி சொல்லுது, நீ மனந்திரும்பு, உன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, உன் ஜபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ வேண்டிக் கொள்வது எதுவும் உனக்கு கிடைக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு முன்னால் வந்து பயங்கரமாக மைக்கில் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுறதுல முந்திட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய ஆள், அடுத்தவங்களை ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கிற சபையில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, போட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவன் ஜெபம் கேட்கப்படுமா? இல்லை, ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. முதலாவது நிறைய பேர் கூடியிருந்தாவே அங்கே ஆண்டவருடைய சமூகம் இல்லை. மனந்திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணால் இன்னைக்கு 100 பேர் இருக்கிற சபையில் இன்றைக்கி பேசுனதை நான் பேசுனா அடுத்த வாரம் 10 பேர் தான் வருவோம். என்ன பாஸ்டர், நாங்களாம் 25 வருஷத்துக்கு முன்னாலே ரசிக்கப்பட்டாச்சு, இன்றைக்கும் மனந்திரும்பணம் மனந்திரும்பணம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரசிக்கப்படுறது 25 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, வசனம் சொல்லுது ரசிக்கப்படுறது அணு தினமும் ரசிக்கப்படணும். சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து. அப்போஸ்தல பவுல் சொல்றாரு, அணு தினமும் நான் சாகிறேன், அணு தினமும் மனம் திரும்பணும் அப்படின்னா தேவாலயத்தில் அன்றாட செலுத்தக்கூடிய ஒரு பலி இருக்குது. இல்லை, அன்றாட பலி ஒன்று இருக்குது. இல்லை, எழுத்தின்படி பாசரிப்பு கூடாரத்தில் தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது, அதுதான் அன்றாட பலி. ஆ, விளக்குக்கு தினந்தோறும் எண்ணெய் ஊற்றணும், அதுதான் அன்றாட பலி. கடைசி நாட்களில் அன்றாட பலியை நீக்கிடுவாங்க. அப்படின்னா விளக்கு எரியணும்னா தினந்தோறும் எண்ணெய் ஊற்றணும். தினந்தோறும் ஒரு மனிதனுடைய தவறை சுட்டி காட்டி அவன் தினந்தோறும் மனம் திரும்பினாதான் அவனுடைய விளக்கு எரியும், அவனுடைய நற்கிரியைகள் பிரகாசமாக இருக்கும். ஆனால் கடைசி நாட்களில் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு அங்கே நிற்கும். அப்படின்னா மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணாமல் வேறு எந்த காரியத்தை சபையில் பிரசங்கம் பண்ணாலும் அது பாலாக்கு மறுவறுப்பு. பொதுவாக மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணாமல் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், சமாதானம், சந்தோஷம், எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், நீ என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம், எல்லா பாவத்தையும் அவர் சுமந்துட்டார் அப்படின்னு யார் மனம் திரும்புவா? ஆனால் அன்றாட பலியை பிரசங்கம் பண்ணினோம்னா, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினோம்னா 100 பேர் வர இடத்துல 10 பேர் தான் வருவான். 2வது வாரமும் மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணோம்னா அந்த 10 பேர்த்தில் 3 பேர் தான் வருவான். ஆனால் உண்மையாக மனம் திரும்புறது அவன் தான். அதனால் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியம் என்னென்னா, மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணு. ரட்சிக்கப்படும் போது மட்டும் மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணுறதில்லை, தினந்தோறும் பாவத்தை உணர்த்த வேண்டும், தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும், சீக்கிரமாய் நல்மனம் பொருந்த வேண்டும், நாளைக்கும் தள்ளி போடக்கூடாது. நம்ம எப்படி போட்ட சட்டம் தினந்தோறும் அழுக்காகுது இல்லை, அழுக்கானால் நாம் தினந்தோறும் துவைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளே எவ்வளவு தடவை மனம் திரும்பினாலும் நம்மளுக்குள்ள பாவம் இருக்கும். வசனம் சொல்லுது, குளித்தவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆனால் கால் என்னாகுது, கால் பல இடத்துக்கு நடந்துட்டு வர்றதுனால அழுக்காது, அது காலை கழுவிட்டே இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து காலை கழுவும் போது பேதர் என்ன சொல்கிறார், முழுவதும் கழுவணுங்க, இல்லை முழுவதும் கழுவுன அவசியம் இல்லை, அவன் காலை மட்டும் கழுவணும், ஏன்னா நடந்துட்டு வந்ததில் அதில் அழுக்கு நிறையா இருக்கும். அதனால் தினந்தோறும் காலை கழுவுதுன்னா கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுத்தது, தினந்தோறும் கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பணும். நீதிமொழியை சொல்றது, உன்னுடைய தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக, உன்னுடைய வஸ்திரம் வெண்மையாக இருப்பதாக. ஆனால் எல்லாம் சாலமான எல்லாம் சொல்லிட்டான், கடைசியில் அவனே தலைக்கு எண்ணெயை வைக்கல, அதுதான் பிரச்சனையே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அவன் எழுதி ஆகணும், அவ்வளவுதான். வேதத்தினுடைய தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னதை அவன் எழுதி ஆகணும், அவன் கீழ்ப்படிவானா இல்லையோ, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கட்டளை கொடுத்துட்டார்னா அதை அவன் செஞ்சு ஆகணும். பிழையம் மாதிரி, பிழையம் கைப்படுறானே இல்லையோ, ஆண்டவர் சொன்னதை சொல்லி ஆகணும் அவனுக்கு. பிரியாமுடைய முடிவு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறான், ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லியே ஆகணும், அவ்வளோதான், அவனுக்கு அதான் கட்டளை. ஆண்டவர் அப்படி சில ஆளுகளை தேர்ந்தெடுத்துருவார், என்ன சொன்னதோ அதை நீ ஜனங்களை சொல்லி ஆகணும். அவன் அது கீழ்ப்படியாமல் போனாலும் அதை பற்றி ஆண்டவர் அவனை கவலைப்படுறதில்லை. ஆண்டவர் வந்து ஒரு சில பாத்திரங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார், அவங்கள வந்து அந்த செய்தி கொடுத்தாலும் அந்த செய்தி ஜனங்களுக்கு போய் சொல்லி ஆகணும். அதான் நம்ம மத்தையில் வாசிக்கிறோம், கற்பனையில் கை கொண்டு போதிக்கிறவன் பல்லவராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான், கை கொள்ளாமல் போதிக்கிறவன் சிறியவனாக இருப்பான். அவன் கை கொள்ளமானே இல்லையோ, ஆண்டவருடைய செய்தி ஜனங்களுக்கு போய் சொல்லணும். அப்படியாக தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கணும், தினந்தோறும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கம் இந்தியாவில் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் வெப்ப பிரதேச நாடுகளில் இருக்கிறவங்க தான் தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க எண்ணெய் வைக்க மாட்டான். அப்போ பைபிளுடைய கலாச்சாரம் பார்த்திங்கன்னா, இந்த வெப்ப பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு. செத்தா தாரத்தை பட்டை அடிக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம், பக்கத்து மாநிலங்க பார்த்திங்கன்னா இல்லை. அதெல்லாம் செத்தா நிறைய வீட்டில் அழுக மாட்டாங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இப்படி நிறைய பழக்கங்கள் இருக்குது. அப்படி வசனத்தில் தினந்தோறும் எண்ணெய் வைக்கணும்னா தினந்தோறும் மனுஷனை தவறுகளை திருத்தி கொண்டே இருக்க வேண்டும். வஸ்திரம் மென்மையாக இருக்கணும்னா தினந்தோறும் அவன் சுத்தமான துணியை போடணும். அப்படின்னா வஸ்திரங்கிறது அவனுடைய நீதியின் வஸ்திரம், போடும்போது அழுக்காகும், அழுக்கானதை திருப்பி துவைக்கணும், சுத்தம் பண்ணணும். என்ன குறை இருக்குது அந்த குறையை திருத்தணும். அப்படி திருத்திட்டே வந்தால் தான் வஸ்திரம் வெள்ளையாக இருக்கும். நான் வெள்ளை வஸ்திரம் ரசிக்கப்பட்டப்போ எனக்கு ஆண்டவர் வெண்மீன் வஸ்திரம் கொடுத்துட்டாருன்ட்டு அப்படியே போட்டே போனோம்னு வைங்களே, அப்படியே ஒவ்வொரு வாரமும் போகும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன பாவம் வரும், சின்ன சின்ன பாவம் வரும்போது இந்த வஸ்திரம் கரையாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் போகும்போது அந்த வெண்மையான வஸ்திரம் அப்புறம் கருப்பு வஸ்திரமாக மாறிடும். ஆனால் எழுத்தின்படி தான் இன்றைக்கி வெளியில் செய்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஆனால் அதனுடைய பொருளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியாக பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய சகோதரனை கொன்னா அவன் சகோதரனையும் கொள்கிறான், அதே மாதிரி அவனுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறான். புதிய ஏற்பாட்டில் நீ உன்னையவே நீ வந்து சகோதரன் சொல்கிறது வெளியில் இல்லை, உன்னுடைய ஆத்மாவையே நீ கொலை செய்கிற, அதனால் உன்னுடைய ஆத்மாவை மூடன்னு சொல்லாத, வீணனேன்னு சொல்லாத, முட்டாளன்னு சொல்லாத. உன்னுடைய ஆத்மா அறிவாளி, உன்னுடைய ஆத்மா திறமசாலி. அவனுக்கு நீ என்ன சொல்லு, படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடு, படி சிந்தி தியானி. எனக்கு மரமண்டை எவ்வளோ சொன்னாலும் எனக்கு ஏறாது அப்படின்னு உன்னை நீயே நீ சொல்லிக்காத. நீ அறிவுள்ளவன், ஆண்டவர் அறிவில்லாத ஆத்மாக்களை ஆண்டவர் உருவாக்கலை. தேவனுடைய ரூபம் சாயலுமான ஆத்மாக்களை உருவாக்கி அதை தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால் நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும்போது மனந்திரும்பினா தான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்கிறார், காணிக்கை ஏறெடுக்கிறார். நம்ம என்ன விண்ணப்பம் செஞ்சாலும் அதுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். மனம் திரும்பாமல் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அறிவாளியானாலும் சரி, அவன் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்றதில்லை, அவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும்போது நாம் தினந்தோறும் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.